தீர்த்தது, வெள்ளையானை சாபம் தீர்த்தது, இந்த இரண்டு படலங்களும் நினைவுபடுத்தியிருக்கலாம். குருவருளை பற்றி பேசுவது, குருவருள் தான் மிகச்சிறப்பு என்பதை இந்த இரண்டு படலங்களும் காட்டுகின்றன. அடுத்து மூன்றாவதாக இருப்பது திருநகரம் கண்ட படலம். திருநகரம் கண்ட படலம் என்பது அந்த கடம்பவனமாக இருந்த ஒன்றை மதுராபுரியாக மதுரையாக அமைத்ததற்கு காரணம் என்ன என்பதை பற்றி சொன்ன மூன்றாவது. இப்பொழுது இப்படி இந்த நகரம் எல்லாம் மிகச்சிறப்பாக இந்த அமைப்பிலே குருவருள் தேக்கி என்ற நிலையிலே திருவருள் இப்பொழுது விளைகிறது. திருவருள் இப்பொழுது விளைகின்றது. நான்காவது தடாதக பிராட்டியாருடைய திருவதாரம், ஐந்தாவது திருமண பிரதம், ஆறாவது உக்ரகுமாரன் அவதாரம். இப்படியெல்லாம் தொடர்ந்து குருவருளும் திருவருளுமாக முன்னே இருக்கிற படலங்கள் நமக்கு அமைத்து காட்டுகின்றன என்பதை நாம் நினைவு கொள்ளணும். இந்த நிலையில்தான் கடைசியாக அர்ச்சனை படலத்தில் நிறைவுபடுத்துகின்ற பொழுது திருவருளை எப்படி வணங்க வேண்டும் என்பதை பற்றி சொல்லுகின்ற பகுதி. ஆகவே திருவிளையாடல் புராணம் முழுதும் ஒரு சாரமாக நாம் கருதினால் குருவருளையும் திருவருளையும் தேக்கிச் சொல்லுகின்றது என்று சொல்லிவிடலாம். அந்த குருவர்களும் திருவர்களும் என்னவெல்லாம் செய்யும் உயிர்களுக்கு என்பதை பற்றி சொல்லுகின்ற அருள் விளையாடல்கள் தான் இடையில் இருப்பனவெல்லாம் என்று நாம் ஒரு நினைவு கொள்ளலாம். அந்த வகையிலே இப்பொழுது நல்ல அருமையான நகரம் மதுரை மாநகரம், அந்த நகரம் குருவருள் பெற்றிருக்கிற நகரம், எனவே அங்கே நம்முடைய பெருமாட்டியார் அவதரிக்கிறார் என்பதை சொல்கிறார். இந்த அவதாரம் என்ற சொல்லுக்கு பொருள் மேலிருந்து இறங்குதல் என்று பொருள். பெருமாட்டி இப்பொழுது அவதாரம் செய்கிறாள் என்று சொன்னால் மேலிருந்து கீழ் இறங்கி நமக்காக உய்விக்க வருகின்றாலே தவிர ஏதோ நம் போல வினைவயத்தினாலே ஒரு தாய் வயிற்றிலே பத்து திங்கள் கருவிருந்து அப்படி பிறக்க போறவள் அல்ல. அப்படி பிறந்ததாக கதையும் இல்லை, ஒரு பாடலும் இல்லை. ஆகவே பெருமானோ பெருமாட்டியோ பிறந்ததாக வளர்ந்ததாக ஒரு கதை இல்லவே இல்லை. அதனால் அவதாரம் என்று சொன்னார். அவதாரம் என்றால் இந்த உயிர் பொருட்டு இறங்கி அருள் செய்வதற்காக மேலிருந்து கீழிறங்குதல் என்ற பொருள். அந்த வகையில்தான் தடாதகையாருடைய திருவதாரம் என்று சொல்லுவோம். தடாதகையார் என்று சொல்வது அருமையான ஒரு பெயர். தடாத கை, தடுக்காத கை. எதுக்கு தடுக்காத கைனா, பெருமான் என்னவெல்லாம் உயிர்களுக்கு தருகிறானோ அவற்றுக்கு ஒன்னு தட சொல்லாது, ஒருவே இருந்து செய்யும், தானும் செய்யும். ஒரு குழந்தை இங்கே குளத்தில் அழுதுட்டு பால் கறந்து கொடுனார், பால் கறந்து கொடுன்னு இவர் சொன்னாரு. ஆனால் ஞானத்தையும் சேர்த்து கொடுத்தது, என்னறிய சிவஞானத்து இன்னமுதம் குடைத்தருளி உன்னடிசில் என கொடுத்தது. ஆகவே பெருமானுடைய திருக்குறிப்புக்கு ஏற்ப நடக்கிற அந்த அம்மையார் பெருமானுடைய திருவருளுக்கு ஏற்ப தன்னுடைய கையும் தடாத கையாக இருக்கும், தடுக்காத கை, வாரி வழங்குகிற கையே தவிர தடுத்து நிறுத்துகிற கை அல்ல. அப்படிப்பட்ட தடாத கை, அருட்கை, வள்ளன்மை உடைய கையை உடைய அந்த பெருமாட்டியாருடைய அவதாரத்தை நமக்கு இப்பொழுது பரஞ்சோதி முனிவர் சொல்லுகிறார். அப்படி சொல்லுகிற பொழுது கொஞ்சம் பாடல் நீளமாக ஒரு 70-76 பாடல் இருக்கு, எல்லாம் சொல்ல இயலுமா? இயலாது. ஆதலால் அந்த முன்னுரை சொன்னதுனாலேயே பல பாடல் இப்பொழுது சிந்திக்க முடியாது என்பது தெரிகிறது. அதனால சிலவற்றை நாம் எண்ணி பார்க்கலாம். முதல் முதல் அறிமுகப்படுத்துகிறார், கன்னி ஒரு பங்கினர் கடம்பவனம் எல்லாம் நன்னகரமானது நவின்று அல்லவா. கடம்பவனமாக இருந்த பகுதி எல்லாம் இப்பொழுது திருநகராக மதுரை பெருநகராக ஆயிற்று, அதை நான் இதுவரை சொன்னேன் என்று சொல்லிவிட்டு அங்கே கன்னி ஒரு பங்கினர் என்று சொன்னார். இப்ப கன்னியாக இருக்கிறாள் ஒரு பெருமாட்டி, ஆனால் அவள் போய் ஒருவரோடு தன்னுடைய கணவனோடு கூட இருக்கிறாளாம். ஒரு கன்னி பெண் கணவனோடு கூட இருக்கிறாள் என்று சொன்னார். அப்ப என்ன, கன்னின வயது வராது பெண்ணா, வயது வந்த பெண், வந்த பெண் தன்னுடைய மணவாளரோடு இருக்காராம். அந்த மணவாளரோடு இருக்கிற ஒரு பெண் நமக்கு அன்னையாக வருகிறாளாம். அன்னையாய் வந்ததை பற்றி சொல்லுகிறேன் என்று சொன்னார். காரணம் என்னவென்றால் கன்னி என்பது இப்ப தமிழ் கூட கன்னி தமிழ் சொல்றோம். அப்ப ஒரு காலத்தில் அது கிழவி தமிழ் ஆகுமா? ஆகாது. கன்னி தமிழ், கன்னி தமிழ். அங்கே கன்னி என்பதற்கு என்ன பண்ண, என்றும் இளமையான என்று பொருள். முருகப்பெருமானுக்கு என்றும் இளையாத இளைஞனாவே இருப்பான. என்றும் இளையாய் அழகியாய் ஏறூர்ந்தான் ஏரே உளையாயன் உள்ளத்துறை என்று நக்கியர் சொல்கிறார். ஆகவே என்றும் இளமை மாறாது இருக்கின்ற ஒருவரை கன்னி என்று சொல்கிறோம். அதுதான் நம்முடைய சுவிஞான சித்தியார்ல, இந்த சிவன் சக்தி தன்னை என்றும் சக்திதான் சிவத்தை என்றும் உவந்து இருவரும் புனந்தங்கு உலகுயிர் எல்லாம் என்றும் எல்லாவற்றையும் தந்தும் கூட பின் என்னது பெண் என்றும் கன்னியாகும். என்ன பெண் அந்த அம்மை அம்மையா சின்ன கன்னியா தான் இருப்பலாம். சரி, பெருமான் இப்படி பவன் பிரம்மச்சாரியாகும், பால்மொழி கன்னியாகும், பவன் பிரம்மச்சாரியாகும் என்று சொன்னார். ஆகவே நம்ம அம்மா வந்து என்னைக்குமே கன்னிதான். நம்ம அப்பா என்னைக்குமே பிரம்மச்சாரி தான். அப்ப ஒரு பிரம்மச்சாரியாக இருந்து ஒரு கன்னியாக இருந்து நமக்கு அம்மையப்பராக இருந்து எல்லாவரையும் செய்கிறார், இப்படி முடியுமா? அதான் விளையாட்டு, அதான் விளையாட்டு என்று சொல்லி இப்படி எல்லாம் தத்துவம் நமக்கு அறிமுகப்படுத்துகின்றது. அந்த வகையிலே அறிமுகப்படுத்தி இப்பொழுது அந்த பெருமாட்டியார் இங்கே தோன்றுகிறார் என்று சொல்றோம். அப்படி தோன்றுகின்ற பொழுது தமிழ்நாட்டினுடைய பாண்டி நாட்டினுடைய அரசில் யார் அரசனாக இருக்கிறான் என்று வந்தது. அரசன் யார் என்றால் மலையத்துவசன் என்ற ஒரு பாண்டியன். மலையத்துவசன், மலையம் என்று சொல்லுக்கு பொருள் பொதியை என்று பொருள், பொதியமலை. பொதியமலையை துவசம் கொடியில கட்டியிருப்பான், எனவே பொதியமலை சின்னத்தை தன்னுடைய கொடியில கட்டியிருப்பான், அதான் மலையத்துவசன் என்று பொருள். காரணம் என்னன்னு கேட்டா, தென்பாண்டி நாட்டிலே பொதியமலை மிகச்சிறப்பானது, அகத்தீர் இருந்த மலை. தமிழ் அங்கிருந்தான் வந்தது, பொதியிலே பிறந்து தன்னன் புகழிலே வளர்ந்து என்றெல்லாம் சொல்கிறார்களே. ஆகவே அந்த அருமை தமிழ் வளர்ந்த இடம், அகத்தியனார் இருந்த இடம் பொதியமலை மிகச்சிறப்புடையது. அதனால் தான் இன்னைக்கு கூட தமிழகம் முழுதும் திருவாசகம் முற்றுவதல் தேவா திருமறை முற்றுவது நடக்கும். ஆனா இன்னைக்கு அம்பாசமுத்திர அந்த பொதியமலை பகுதியில அகத்தியர் திருமறை திரட்டு தான் முற்றுவதல் பண்ணுவாங்க. அகத்தியர் திருமறை திரட்டு சரியா காலைல 9 ஆரம்பிச்சா 1 நிறைவுற்றும், நண்பகல் மகேஸ்வர பூஜை, பிறகு அவங்களை பேச்சு முடிச்சிடுவாங்க. அப்படி அகத்தியர் தேவார திரட்டை கொஞ்சம் அதிகமாக எண்ணுகிற இடம் இன்னைக்கும் பொதியமலை தான். அதே போல அகத்தியர் அந்த அகத்தியருடைய மனைவியாரை வைத்து திருக்கோவில வைத்து வழிபாடு செய்கின்ற இடமும் அந்த பொதியமலையை சார்ந்திருக்கிற இடங்கள்ல தான். இங்கெல்லாம் அகத்தியர் ஏதோ இருக்கிறது கோவில வைக்கிற அமைப்புல வரல, அங்கதான் இருக்கு. அதனால் அந்த பொதியமலை மிகச்சிறப்பு அவர்களுக்கு, பாண்டி மன்னர்களுக்கு. அதனால் அந்த பொதியமலையை தன்னுடைய கொடியிலே போய்த்திருவான், மலையத்துவசன், அந்த மலையத்தை துவசம் கொடியாக கொண்டிருப்பான். அப்படிப்பட்ட ஒரு பாண்டியன், நல்ல தவம் இருந்த பாண்டியன். ஏனென்றால் அம்மையே தன் மகளாக, பெருமானே தன்னுடைய மனவாளனாக, இப்படி எல்லாம் இருக்கின்ற அந்த ஒரு பெருமை அவனுக்கு இருக்குமானால், புண்ணியம் இருக்குமானால், அவனை விட சிறந்த வேறு யாரும் இல்லை. எனவே பாண்டியர்களே மலையத்துவசன் பெற்ற புண்ணியம் வேறு யாரும் பெறல். ஆகவே அந்த அளவுக்கு புண்ணியம் பெற்றவன். அவனை பற்றி நம்முடைய பரஞ்சோதி முனிவர் அறிமுகப்படுத்துகிறார். அருமையான அறிமுகம். கனி அமுதம் அன்ன கருணைக்கு உரையுள் என்று சொன்னார். இங்க எல்லாம் என்ன நிறுத்திதான் சொல்லணும். கனி அமுதம் அன்ன கருணைக்கு உரையுள் காட்சிக்கு எளியன். ஒரு அரசனுக்கு என்ன வேண்டும் என்று சொன்னா, நல்ல கருணை இருக்கணும், காட்சிக்கு எளிமை இருக்கணும். இதுதான் திருவள்ளுவர் சொன்னார், காட்சிக்கு எளியன் கடிஞ்சொல்ல நல்ல நீர் மீக்கூறும் மன்ன நிலம் என்று சொன்னார். அதுதான் இங்கே அந்த கருணைக்கு உரையலாக இருப்பதை கனி அமுதம் அன்ன கருணைக்கு உரையுள் என்று சொன்னார். ரொம்ப அருமை. அது என்ன, உயிர்களுக்கு அவன் கருணை செய்தான்னா கனி மாதிரி இருக்குமா அமுத மாதிரி இருக்குமா? அப்ப கனி எப்படி இருக்கும், இனிப்பா இருக்கும். அமுதம் எப்படி இருக்கும், உண்டாரி நீண்ட ஆண்டுகள் வாழ வைக்கும். அப்ப அந்த கருணை எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, உயிர்களுக்கு இனிமையும் தரும், என்றும் நிலைத்த கருணையாகவும் இருக்கும். சார் ஒரு பீரியட் செஞ்சிட்டாங்க சார், ஒரு முன்ன ஒரு 20 ஆண்டார், அதுல முன் 10 அவர் மாதிரி அந்த அரசன் வேற இருந்ததும் இல்லை, பின் 10 அவர் மாதிரி குடிச்சு வரவானதும் இல்லை என்று இல்லை. அந்த தொடக்கத்தில் இருந்த அந்த நிலையான கருணையை தன்னுடைய வாழ்நாள் முழுதும் செய்துவிடும். அதான் கனி அமுதம் அன்ன கருணைக்கு உரையும் என்று சொன்னார். இன்னொரு கூட பொருள் உண்டு, கருணை என்பது எப்படி இருக்கணும் என்பதை ரொம்ப திருவள்ளுவர் தான் ரொம்ப நிதானமா சொன்னவர், ரொம்ப நிதானமாக சொன்ன அந்த பெரியவர் அவர் தான் இல்ல. மற்றவர்கள் அவருக்கு பின் தான் வரணுமே தவிர முன் போக முடியாது, அப்படிப்பட்ட பெரியவர். உயிர்களுக்கு கருணை செய்யணும், ஆனா கருணை செய்யணுமே தவிர அந்த கருணை எப்படி இருக்கணும்னாரு, அந்த கருணையானது பாரி வழங்கிட்டதுனா மட்டும் போதாது இல்ல, நீதி நெறிக்கு அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடாது அந்த கருணை. கருமம் சிதையாது கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்திய உலகு. கருமம் சிதையாது அப்படின்னா, பையனை வந்து டிவி பார்க்க விடணும்னு சொன்னா, தொலைக்காட்சி பார்க்கணும்னு சொன்னா, ஏன் ஞாயிற்றுல வேணா பாருப்பா, ஆனா ஒண்ணு அன்னைக்கு எல்லா பாடமும் எழுதிட்டு ஒப்பிக்க வேண்டியதுல ஒப்பிச்சுட்டு அப்புறம் செய்யப்பா அப்படிங்கிற. ஏ ஞாயிற்றுல நீ பாடம் ஒப்பிச்சாலும் சரி, இப்ப பாடம் எழுதினாலும் சரி, எழுதாவிட்டாலும் சரி, ஒரே டிவியில இரு என்று சொன்ன, அது தான் காரியத்தை கெடுத்து செய்கின்ற கருணை. தன்னுடைய காரியமும் ஆகணும், அதோடு கருணையும் இருக்கும். அதான் கருமம் சிதையாது கண்ணோட வல்லார்க்கு உரிமையுடைத்து எழுகுனர். ஆகவேதான் அந்த மலையத்தூசன் செய்த கருணையானது அந்த அரசுக்கோ அந்த நாட்டிற்கோ அப்பாற்பட்டதாக இல்லாமல், நிலை கடந்ததாக நெறி கடந்ததாக இல்லாமல், நெறியும் நிலையும் அடங்க அந்த கருணை இருக்கும். அதான் கனியமுதம் என்ன கருணைக்கு உரையுள், கனியமுதம் என்ன கருணைக்கு உரையுள் காட்சிக்கு எளியன். என்று சொல்லி அந்த அறநிலையை அரச நிலையை ரொம்ப அருமையாக காட்டார். இது அவனுடைய பண்பு. இனி அடுத்து அவனுடைய பண்பை சொன்னவர் அறிவை சொல்லுகிறார். அறிவு எப்படிப்பட்டது என்ன? ரொம்ப அருமையான அறிவாம். அது என்ன என்று கேட்டா, வட சொல் கடல் தமிழ் கடல் இகந்தோன். அவனுடைய அறிவு என்னன்னு கேட்டா, வடமொழியிலையும் தென்மொழியிலையும் அவனை விட வல்லுநர் யாரும் இருக்க முடியாது, அவ்வளவு பெரிய பேரறிவு அப்படின்னா. அப்ப முதல்ல எது, எந்த அறிமுகம்? அவனுடைய அரசியல் அற அறிமுகம் இல்லைங்களா. இரண்டாவது என்ன அறிமுகம்? அவனுடைய அறிவு அறிமுகம். மூணாவது என்ன அறிமுகம் என்று சொன்னா, எப்படி இருப்பான்? வேனில் விரல் வேள்வடிவன், மன்மதன் மாதிரி அழகா இருப்பான். இப்ப இந்த மூன்றை எண்ணுங்க, எண்ணுகின்ற பொழுதுதான் மிகச் சிறப்பான பரஞ்சோதியாருடைய அந்த ஆழ்ந்த புலமை நலம் விளங்கும். ஒருவனை பற்றி அறிவுப்படுத்துகின்ற பொழுது அற உணர்வு மிகச் சிறப்பு முதல்ல, அடுத்து அவனது அறிவு, அடுத்தது அழகு என்று சொன்னார். அப்ப இந்த மூன்றில் எதை முன்னே வைத்தார்? பண்பை முன்னே வைத்தார், அடுத்து அறிவு வைத்தார், அடுத்து அழகு வைத்தார். இப்பொழுது நாம் நேயர்களை திருக்குறளுக்கு அடைக்கிறோம். திருக்குறள் போய் கேட்டாங்க, சுவாமி அறிவு பெரிதா பண்பு பெரிதா என்று கேட்டாங்க. அறிவு பெரிதா பண்பு பெரிதா என்று கேட்டாங்க. ரெண்டும் பெரிது. இது முதல்ல எப்பவுமே சொல்றது சொல்ற, ரெண்டும் பெரிது. அப்படி எல்லாம் சொல்லப்படாது சாமி. ரெண்டில் எது உயர்ந்தது அப்படின்னு, பண்புதான் அப்படின்ட்டு. அறம்போலும் கூர்மையர் ஏனும் மரம்போல்வர் மக்கட்பண்பிலாளர். ஆகவே அறம்போலும் கூர்மையின் நல்ல கூர்த்த அறிவு மதிநுட்பம் இருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த கூர்த்த மதிநுட்பத்தை விட எது தலையாயது? பண்பு தலையாயது. அந்த பண்போடு கூடிய அறிவு பயன்படுமே தவிர பண்பற்ற வெற்றறிவு நான் மதிப்பதில்லை. தூக்கிட்டு மரம்போல்வர் மக்கட்பண்பிலாளர் என்று தூக்கிட்டு. அப்பதான் பரஞ்சோதி எப்படி சொன்னார், கனி அமுதமன்ன கருணைக்கு உடையுள் காட்சிக்கு எளியன். அது அவனுடைய பண்பு. அடுத்து வட சொல் தென்மொழி இந்த இரண்டெல்லாம் படித்தவன் அறிவு வந்தது. இரண்டாவது அறிவு. இப்ப மூன்றாவது, இரண்டாவது இன்னொரு கேள்வி கேட்போம். சுவாமி இரண்டாவது அறிவு அறிவை சொன்னீங்க, மூன்றாவது அழக சொன்னீங்க, அவன் வந்து மன்மதன் மாறி இருப்பான் என்று சொன்னீங்க, அழகு சொன்னீங்க. இந்த அழகு பெரிதுங்களா அறிவு பெரிதுங்களான்னு கேட்டான். யார்? திருவள்ளுவர் தான் கேட்கணும். முதல் ஞானி அவர் தான். தமிழகத்தினுடைய முதல் ஞானி ஒருவர் இருப்பாரோ அவர் திருவள்ளுவர் தான். அதுல ஒண்ணு மாற்றம் இல்லை. இரண்டாவது கருத்துக்கு இடம் இல்லை அல்லவா? கருத்து அறிவு பெரிதுங்களா அழகு பெரிதுங்களா அப்படின்னு. இதெல்லாம் நான் திருக்குறள் சொல்லியிருக்கேன்ப்பா, நீ சும்மா தெரிஞ்சு கேட்கிறேன். இல்ல இது மறந்து போகுது எங்களுக்கு அடிக்கிறீங்க. இங்க வாங்க, ரெண்டு நல்லது, அறிவோடு கூடிய அழகு நல்லதுன்னு. சுவாமியே நான் இந்த மாதிரி விண்ணப்பிச்சுக்கிறேன், அறிவோடு கூடிய அழகு இருக்கட்டும், ரெண்டுல எது சிறந்தது? அதான் எனக்கு வேணும். அறிவு தான் சிறந்தது என்றார். எங்க சொன்னார்? நுண்மான் நுழைபுலம் இல்லான் எழிநலம் மண்மான் புனைபாவையற்றனர். கூர்த்த அறிவு சிறந்த அறிவு இல்லாமல் வெறும் அழகு மட்டும் இருந்ததுன்னு சொன்னா அது உனக்கு மட்டும் இல்லப்பா. மதுரை வீரசாமி என்னத்தி வச்சிருக்கான் பார், குதிரையில ஜிம்னு பாத்தியனா, அந்த மீசைய கரகருக்கிறது இருக்கு, இப்படி மீச கருகன் இருக்குது. ஆளை பார்த்தா உண்மையா, வாத்தல பார்த்தோம்னா உண்மையா ஆள் உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்குது. ஆனா பொம்மை மறந்துடாதுன்னு, பொம்மை. ஆகவே சிறந்த அறிவு இல்லாமல் வெறும் அழகு இருக்குமானால் அது வந்து எங்கேயாவது சுதைமண்ணில் செய்யப்பட்ட பொம்மை தான் சரியா தவிர போமடாட்டம். அப்ப அறிவு தலையாயது, அழகு அதன் பின்னரது அல்லவா? இப்ப பாருங்க, அறிவு பெரிதா பண்பு பெரிதா? பண்பே பெரிது. அழகு பெரிதா அறிவு பெரிதா? அறிவே பெரிது. அடுத்து அழகு பெரிது என்று பண்பு அறிவு அழகு ஆகிய மூன்றையும் சொன்ன அருமை இருக்குதே, அது பரஞ்சோதியினுடைய ரொம்ப நுண்மான உழைப்புலத்தை காட்டுது. சரி, அதுக்காக அழகு இல்லாம இருக்கலாமா? இருக்கணும். பரிமையல் எழுதினர், உருவின் மிக்கதோர் உடம்பது பெறுதலும் அறிவியாதலின் அதுவுமோர் பரே பயனே எனும் எழுதினர். நல்ல ஒரு பர்சனாலிட்டி தோற்றப்பொழிவு இருக்குது, அது வந்து ரொம்ப சிறப்புப்பா. ஒரு பேரவையில போனோம்னு சொன்னா தோற்றப்பொழிவு தான் மதிப்பு கொடுப்பான். வள்ளலார் தான் பாடினார், வள்ளலார் பாடினார். ஏ சார், சுமார் ஒரு நாலு மணி வயசு கிழிஞ்சு துண்டு போட்டு வந்தா என்ன? போய் அப்படி உட்காருப்பா, அப்படி அங்க 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 இடம் இருக்குப்பா உட்காரு மாதிரி. உடுத்தது பட்டணிலோ வாராதென்பன் வரும் வரும் வாரும் என்பார். எனவே அதெல்லாம் இருக்கு, அது பரிமையில தெரியாத மனுஷன். ஒடிவின் மிக்கதோ உடம்பது பெறுதலும், ரொம்ப அழகான ஒரு அழகு வனப்பு இருக்குது, அது வந்து பெரிய அழகுதான். என்றாலும் அறிவு என்ற ஒன்றின்றி வெறும் அழகு பயன்படாது என்பதுதான் எங்க திருவள்ளுவர் கருத்தை தவிர, அழகு பயன்படவே படாதுன்னு அர்த்தம் இல்லை. அப்படியான அழகு பயன்படும் என்பது எங்கே சொன்னார்? ரொம்ப அருமையா சொல்ற. ஒரு 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 நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு தூதுவனா போனா, அல்லது ஒரு ஒரு காரியத்தை மேற்கொண்டு ஒருவருடைய கருத்தை எடுத்துக்கொண்டு போனா, அந்த ஆள் எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னா, நல்ல அறிவு இருக்கணும், நல்ல தோற்ற பொலிவு இருக்கணும், நல்ல ஆற்றல் இருக்கணும். அறிவு உரு தேற்றம் இல்ல, இந்த மூன்றின் செறிவுடையான் செல்க வினைக்கு. அப்ப அறிவு உரு ஆராய்ந்த கல்வி இம்மூன்றன் செறிவுடையான் செல்க வினைக்கு. ஒரு வேலைக்கு போனா இந்த மூணு இருக்கணும். அதான் இன்னைக்கு கூட ஆசிரியர்ல பாடம் நடத்துகின்ற பொழுது தோற்றப்பொழிவு எப்படி இருக்குன்னு ஒரு இது உண்டு. எம்என்ற பெயர்லாம் அது என்ன பண்ண, நான் கொல்லம்பட்டில தட்டுறது இருந்தா இருந்ததுதான் இல்லன்னு இல்லதான் என்ன என்ன பண்றது, பையன் பேக வச்சுட்டு போறான் என்ன பண்றது, ஒல்லியா இருந்தா பணம் மரம் மீன் வைப்பான், அகலமா இருந்தா அது ஒரு பயிர் வைப்பான், அதெல்லாம் வாழ்த்துன்னு வணங்கிக்க வேண்டியதான், வேற என்ன செஞ்சுக்கிறது. ஆனால் பர்சனாலிட்டி தோற்றப்பொழிவு எப்படி இருக்கும்னு சொல்றதே நம்ம சொல்லுவாங்க, இப்படி எல்லாம் இருக்குது. ஆகவே இந்த அருமையான அறிமுகம் இருக்குது. கனியமுதமன்ன கருணைக்கு உரையுள் காட்சிக்கு எளியன் என்று அந்த அரசியல் அறத்தை முன்கூறி வடமொழியும் தென்றமிழும் மிக அருமையாக பயந்தவன் என்று அவனுடைய அறிவு நலத்தை இரண்டாவதாக கூறி, மூன்றாவதாக அவனுடைய அழகு நலம் தோற்றப்பொழிவு மிகச் சிறப்புடையது என்று கூறி, இப்படி அந்த படிப்படியாக செய்த அருமை இருக்குது. அதுதான் மிக அருமையானது. இப்ப சொல்லும்போது சேக்கலார் நினைக்காம இருக்க முடியுமா, நாங்க நினைக்கலாம் பக்கத்துல யார் இருக்கா, அதெல்லாம் சேக்கலார் பக்கத்துல இருக்கிற அதனால நினைக்காம இருக்க முடியாது. ரொம்ப அழகா அதெல்லாம் ரொம்ப நமக்கு அது ஆழமான அமைப்பு. காரைக்காலமையார் வரலாறு படதனம் படிச்சிருக்கிறோம் சரிங்களா, காரைக்காலமையார் ஒன்னும் புதுசா இப்ப யாருக்கு புதுசா அந்த வரலாறு தெரியும் அவசியம் இல்லை. அந்த அம்மையை பற்றி இளமையில வளர்கிறாள் அந்த அம்மை, சின்ன பெண்ணா இருந்து வளரலாம், எப்படி வளர்ந்தாள்னு சேக்கலார் சொல்றார். எப்படி வளர்ந்தாள், அல்கிய அன்புடன் அழகின் கொழுந்து எழுவதென வளர்ந்தார். அல்கிய அன்புடன் அழகின் கொழுந்து எழுவது என வளர்ந்தார். பெருமானத்தில் மிகச்சிறந்த அந்த இரவாத இன்ப அன்போடு அழகும் சேர வளர்ந்தது. அப்ப எதை முதல்ல வைச்சார், அன்பை முன்னே வைத்து அழகை பின்னே வைத்தார். ஏ இந்த அன்பு பின்னரும் நீளுகிறது, கைலாயம் சென்று பின்னர் திருவாலங்காட்டிலும் நீடுகிறது, இன்று மீண்டு கொண்டே இருக்க அந்த அன்பு. ஆனா அந்த அழகு என்று கணவன் தன்னை தெய்வம் என்று கருதினானோ தூத்துக்குடிக்கு அன்மேல போச்சு. சிகேஸ் எங்க போனார்னு, காரைக்கால இருந்த பையன் தன்னுடைய மனைவி தெய்வ தெய்வ உணர்வுடைய உள்ள தெரிஞ்சுக்கிட்டான், வெளியில சொல்லல, ஒரு பணத்தை ஒரு லம்சமா திரட்டிட்டான், திரட்டிட்டு அங்க இருந்து புறப்பட்டான். புறப்பட்டு போய் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு கடற்கரை பட்டினத்தை சார்ந்துன்னு சேக்கல சொல்றார். ஒரு கடற்கரை பட்டினத்தை சார்ந்து தன்னுடைய வணிகத் தொடங்கினார். அது சிகேஸ் எழுதினார், அது தூத்துக்குடிக்கு அண்மையதாகலாம் என்றது. தூத்துக்குடிக்கு அண்மையதாகலாம் என்றார். உண்மையாதான், கரெக்ட். அது ரைட்டு. தூத்துக்குடிக்கு அண்மையில போய் அவன் பிசினஸ் வச்சான், கல்யாணம் பண்ணா, ஒரு குழந்தை பிறந்தது, புனிதவதின்னு பேர் வச்சாங்க, அது ஒரு ரெண்டு ஆண்டு ஆகி போச்சு. அதன் பிறகு இங்க தெரிஞ்சது, இந்த அம்மா அவங்க இருந்து பல்லக்கில் எடுத்துட்டு போறான், அழைச்சிட்டு போறாங்க. பல்லக்கில போனது காரைக்காலமையாரும் ஞான சம்பந்தர் தான், பெரிய பிராமத்தில் பல்லக்கில போனதா சொன்னது. ஒரு அம்மா ஒரு தம்பி ஞான கொழுந்து அப்படி போச்சு. பல்லக்கில் இங்க இருந்து போகுது, போன உடனே தூத்துக்குடி அது ஊர நகராட்சி உங்களை வரவேற்கிறதுங்கிற இடத்துல போய் நிறுத்திவிட்டாங்க, பல்லக்கு நிறுத்தி விட்டாங்க. நேரத்தை சொல்லி அனுப்பிச்சாங்க. உடனே வந்து பண்ணா, அடாராடா என் வந்து இப்ப மூத்தவங்க தெய்வம் இல்லவா, என் மனைவியாவுங்க இல்ல தெய்வம் என்று சொல்லிட்டு, வாடா கண்ணு நம்ம தெய்வத்தை வணங்க போறோம், நான் போய் முதல்ல வணங்குவேன், இந்த விரடி நீ வணங்கணும், பாப்பா நீ வணங்கணும் என்று சொல்லி ட்ரைனிங் பண்ணிட்டு வந்திருக்கிறான். பந்தா இங்க நிறுத்தினா உடனே இப்ப தான் வணங்கி மனைவி வணங்கி அந்த குழந்தை வணங்கி எல்லாம் திறனீர் கேக்குது. சுற்றத்தாரெல்லாம் மலைச்சு போட்டாங்க, எல்லாம் மனைவிக்கு வணங்குறான்னு. நீவிரும் வணங்குதல் செய்மின் என்று சொன்னாங்க. நீங்க அட நீங்க வணங்கன்னு ஒரு கால் தம்பிக்கு எதேனும் மூளை அப்படின்னு, அதுவும் அல்ல, நல்லா அழகா பேசுறான். மானுடம் இவர்தாம் அல்லர், நீங்க எல்லாம் ஒரு பெண்ணுன்னு நினைக்கிறீங்க, அவங்க மனுஷன் மானுட பெண் அல்ல, தெய்வம் அவங்க, ஆதலால் நீங்களும் வணங்குங்கள். இப்படி வணங்கள்னு சொன்ன பிறகுதான் தெரிஞ்சது என்னைக்கோ நடந்த செய்தி, மாம்பட செய்தி. செஞ்ச உடனே சரி என்று வணங்கிட்டு அவன் பாட்டுக்கு விடை கொடுக்கணும், உங்க அருளால வாழுகிறேன், ஆசீர்வதிக்கணும் என்று சொன்னாங்க. சுற்றத்தார் நன்மை வேற செய்யறதுக்கு இல்லைன்னு அப்பதான் அந்த அழக உதறனாங்க அந்த இடத்துல. இங்கிவன் குறித்த செய்கை இது, இவனுக்காக தாங்கிய வனப்பு நின்ற தசை பொதி. ஒரு பெண் திருமணமான பிறகு தன்னுடைய அழகை எதுக்காக வச்சிருக்கிறார், கணவனுக்காக. அந்த கணவன் தன்னை தெய்வமா கருதின போது இந்த அழகிற்கு வேண்டாம் சுவாமி என்று சொன்ன உதறி இருந்தாங்களாம். அந்த உதறி இருந்த உடனே பாடின பாட்டு தான் அற்புத திருவந்தாள். திருவரட்டமணி மாலை திருட நூல். எனவேதான் பின்னே வந்து இந்த அம்மையனுடைய அழகும் அன்பும் வளர்ந்தது என்று சொல்கின்ற சேக்கடா பெருமான் மிக வெடிப்போடு கூட அல்கிய அன்புடன் என அன்பு என்னைக்கு நிலைத்திருக்க போகுது, அது உயிரோடு சேர்ந்தது, அழகு உடலோடு சேர்ந்தது, இந்த அழகு உதறி தள்ளப் போகிறது என்பது கருதி அன்பை முன்னே வைத்து அழகை பின்னே வைத்து அன்புடன் அல்கிய அன்புடன் அழகின் கொடுந்தெழுவதென வளர்வார் என்று சொன்னார். இந்த ஒரு தொடருக்கே எத்தனையோ லட்சம் கொடுக்கணும். அது போல இங்கே பரஞ்சோதி முனிவர் மலையத்தசனுடைய பண்பை அரசியல் அறத்தை முன்னே கூறி அடுத்தவனது அறிவை கூறி அடுத்தவனது அழகை கூறி சிறப்பிக்கிறார் என்றால் இதுதான் சிறப்பு. இந்த அமைப்புல மலையத்தூசனை பார்த்துட்டோம். இனிமே ரொம்ப பத்து பாட்டு போயிடணும் என இருந்தா போச்சு. அவனுக்கு மனைவி காஞ்சனையின் பேர், ரொம்ப அழகாக வாழுகிறார்கள். பாடுகின்ற பொழுது எந்த குறைவும் இல்லை, ஏன்னா சொக்கநாத பெருமானி குலதெய்வம் உங்களுக்கு, அதனால சொக்கநாதன் அங்கே இருக்க நீ இருக்கும் போது வேற என்ன குறை, இனி குடிகினியருக்கு இனி என்ன குறையே என்று மணிவாசர் கேட்ட மாதிரி சொக்கநாதர் அங்கே இருக்க நீ அவர்களுக்கு குலதெய்வமா இருக்கின்ற பொழுது என்ன குறை, ஒரு குறையும் இல்லை. ஆனால் ஒரு குறை என்ன, மக்கட்பேர் இல்லாத குறை. அதை சொல்லுகிறார் ஒரே ஒரு சொல்லல பரஞ்சோதி முனிவர், அந்த சொல்ல மட்டும் சொல்றேன். மகவிலா வறுமை எய்தி, மகவிலா வறுமை எதுக்கு சொல்றா, ஏன் வந்து குழந்தை இல்லைன்னு சொல்லப்படாத, நமக்கு அதுல ஒரு அருமையை சொல்லுகிறார். வறுமை வறுமை என்ன நினைக்கிறோம்னு கேட்டா ருவானா பைசா இல்லாதான் வறுமைனு நினைக்கிறோம். அது மட்டுமல்ல, ருவானா பைசா இல்லாத வறுமை, அறிவு இல்லாமையும் வறுமை, செல்வாக்கு இல்லாமையும் வறுமை, மகவு இல்லாமையும் வறுமை. வறுமை என்பது இன்மை என்றதான் பொருள், அது பொருளின் மீன் அர்த்தம் இல்ல, பொருளின் மீன் அர்த்தம் இல்ல. எந்த இன்மையும் சொல்லலாம், யார் சார் சொன்னா, அறிவின்மை இன்மையில் இன்மை, திருவள்ளுவர் தான், அறிவின்மை இன்மையில் இன்மை, பிரிவின்மை வையாது இன்மையா வையாது உலகு, உலகத்திலேயே இன்மை வறுமையில எது தலையாய வருமேனர், அறிவில்லாம இருக்கிறதாண்டா இருக்கிறதே சில பெரிய வறுமையினர். அறிவின்மை இன்மையில் இன்மை, பிரிவின்மை பொருளாதாரம் மற்றதெல்லாம் குறைச்சா அது இன்மையா வையாது உலகு, அதை வந்து ஒரு பெரிய புதுசா பொருளாக்குறதா இருப்பா, அறிவில்லாமையைத்தான் அவ்வாறு பெரிய வறுமையை கருது. ஆகவே அது இருந்துட்டா எல்லாம் உடையமேனார், அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடைய எரியனும் இல்ல கொன்னு மனுஷன் அழகா. ஆகவேதான் வறுமை என்பதற்கு பொருள் இன்மை என்பதை தவிர பொருளின்மை என்பது இப்ப வந்துட்டு, அதனாலதான் மகவிலா வறுமை அந்த தொடரை நம்ம நினைக்கணும் அல்லவா. எனவே இந்த வறுமை உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் இல்ல, அரண்மனையில இல்ல, அரசியல் அறத்தில இல்ல, ஆன்மீக தெய்வபக்தியில இல்ல, அதெல்லாம் அருமையா இருக்கு. ஆனால் மகவிலா வறுமை அப்பா அம்மான்னு சொல்றதுக்கு ஒரு குழந்தை இல்லை. சரி, இந்த வறுமையில என்ன செய்யறது, யாரோ சொன்னாங்க அசுவமேத யாகம் செய்யலாம், பிடிச்சார் அசுவமேத யாகம் செய்யார். அசுவமேத யாகம் 100 செஞ்சுட்டா அந்த 100 செஞ்சவங்க இந்த என்ன வந்துடுவாங்க, 1, 2, 3 99 யாகம் ஆயிட்டது. மேல இந்திரன் பார்த்தான், ஆஹா இன்னும் ஒண்ணு செய்தா நம்முடைய பதவிக்குள்ள ஆட்டம் வந்துடும்னா நேரா வந்துட்டான் பாண்டியன். ஐயாவுக்கு பாண்டியருக்கு என்ன குறைவு, எதுக்கு யாகம் நடத்துறீங்கன்னு கேட்டார். இந்த மாதிரி மக்கட்பேர்ல அடாடா வன் மன்னிக்கணும், மக்கட்பேர் இல்லாமைக்கு இந்த அசுவமேத யாகம் செய்யற பழக்கம் இல்ல, புத்திர காமேஷ்டி யாகம் தான் செய்வாங்க, அது அப்படி செஞ்சு மகவர் புரட்டும் அவருக்கு தெரியாது சார், தான் உடனே மாத்திட்டார். இல்லைன்னா ஒரு யாகம் ஆச்சுன்னா அவனும் தகராறு இல்ல, இந்த பதவியை காப்பாத்துறதுங்கிறது இப்ப இல்ல, ரொம்ப காலமா இருந்துகிட்டு இருக்கு. எப்படியாவது பதவியை காப்பாத்துறதுங்கிற ஆசை இன்னைக்கு நேத்தா இருக்குது, ரொம்ப காலமா இருக்கு. அதனால நல்ல வேலையா 99 அசுவமேத யாகம் செஞ்ச உடனே நிறுத்தி அதை மடை மாற்றி புத்திர காமேஷ் யாகம் செய்யுங்க சொல்லிட்டான். சரி அவன் போட்டான் பம்பல்ல போப்பான், இவ செய்தார் ரொம்ப அருமையான முறையில அந்த யாகம் எல்லாம் செய்தார். அப்படி செய்கின்ற பொழுது ரொம்ப அருமையாக பரஞ்சோதி முனிவர், அதாவது இதெல்லாம் அது உடனடியாக படிச்சா அதெல்லாம் சரி வராது, அந்த அவருடைய அந்த பரஞ்சோதி முனிவருடைய வாயிலாக படிக்கின்ற பொழுதுதான் மிகச்சிறப்பார். இப்பொழுது இந்த குழந்தை தோன்ற போகிறது, ஆனால் இந்த யாகம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த யாகம் நடந்து கொண்டிருக்கிற பொழுது அந்த மேனைக்கு இடக்கன் துடிக்குதான், இடது தோல் துடிக்குதான், இதெல்லாம் நல்ல சோதனங்கள்னு பேர். அந்த அம்மாவுக்கு உண்மையிலேயே தாய் வயிற்றுல கருவிருந்தா அந்த பெண்ணுக்கு என்னென்னவெல்லாம் அந்த உடல் அமைப்பு ஏற்படுமோ அதெல்லாம் ஏற்பட்டுதான். யாரு அந்த மேனையைக்கு? ஒரு ஒரு கரு தாய் வீட்டில இருந்துன்னு சொன்னா ரெண்டாவது திங்கள், மூணாவது திங்கள், ஐந்தாவது திங்கள், எட்டாவது அப்படின்னா அது மாதிரி வரும்போது என்னென்ன உடல் அமைப்பு இருக்குமோ அதே மாதிரி வளர்ந்துதான். ஆனா வயிற்றுல கரு இல்ல, ஆனா வந்துதான். இப்படியாக வளர்ந்து வருகின்ற பொழுது சைய 3 ஆண்டு